நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. மக்களா பிறந்த நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்படுறது என்னன்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு. என்னதான் பணம் காசு வசதி இருந்தாலும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும், அதுதான் அல்டிமேட்டா நம்ம விரும்பக்கூடியது இல்லைங்களா? சரி, இப்ப அடிக்கடி நம்ம பேப்பர்ல என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா எபோலா வைரஸ் அப்படிங்கிற ஒரு தொற்று வந்து பயமுறுத்திட்டு இருக்குது. இதை பத்தி விரிவா பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் நுண் உயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே ராஜேந்திரன் அவர்கள். அவங்க கிட்ட நம்ம சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்தலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம். இது சமுதாய வானொலி நேயர்களுக்கும் மற்றும் சமுதாய வானொலி நிலைய அதிகாரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கோவை மாநகரை மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே இதனுடைய தாக்கம் இப்போது இருக்கிறது. ஆனாலும் எபோலா வைரஸை பற்றி நாம் அதிகம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் எபோலா வைரஸ் இதுவரை இந்தியாவில் கண்டறியப்படவில்லை. ஏன் இதுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா உலகம் ரொம்ப சின்னதாக போச்சு. இப்போ டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் ஃபியூ ஹவர்ஸில் நம்ம ஆப்பிரிக்காவிலேருந்து இங்கே வந்துடலாம். அதனால ஒரு பயம் இருக்கும். நம்ம இந்திய மக்கள் ஒரு 45,000 பேர் இந்த பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் வாழ்வதாக தகவல் இருக்கிறது. அங்கே வந்து இந்த நோயின் தாக்கம் மிக அதிகமாக இருப்பதால் அதுக்கு பயந்து யாராவது மூட்டை முடிச்சலோடு நம்ம ஊருக்கு வந்தாங்க அந்த வைரஸையும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதனால தான் அப்படி சொல்றாங்களே தவிர, கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் வந்து ஸ்வைன் ஃப்ளூன்னு ஒரு டிசீஸ் வந்தது, அது ஈஸியாக பரவிடும். ஏன்னா அது காத்துல பரவுறது, தும்முனா வந்துடும், பேஷண்ட் மூச்சு காத்துப்பட்டா வந்துடும், அந்த மாதிரி வந்து. இந்த வைரஸ் அப்படி பரவக்கூடியது அல்ல, அதனால அந்த அளவு பயம் தேவையில்லை. அது இல்லாமல் இப்ப பேப்பர்ல போட்டு பயப்படுத்துற மாதிரி இது ஒரு புதிய வைரஸ் அல்ல. ஏன்னா ஒரு பேப்பர்ல கூட படிச்சேன், உலகை தாக்க வந்த சுனாமி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படியெல்லாம் அதை சொல்ல தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வைரஸ் வந்து 1976 ஆப்பிரிக்காவில் ரிப்போர்ட் ஆயிருச்சு. ஏறத்தாழ 38 ஆப்பிரிக்காவில் வந்து இந்த நோய் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நோயில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா வந்தா விரைவில் மரணம், அதாவது இன்குபேஷன் பீரியட் சொல்லக்கூடிய 7 இன்ஃபெக்ஷன் வந்து 2 21 வரைக்கும் இன்குபேஷன் பீரியட் சொல்றோம், அவரேஜா 7 அந்த உள்ள வைரஸ் போன 7 டிசீஸ் வந்துடும். வந்து மிக விரைவில் ஒரு 4-5 என்ன பண்ணிடுது, லிவர் ஃபெயிலியூர் கிட்னி ஃபெயிலியூர் போயிடுது, அதனால டெத் ஆயிடுது. அதுதான் என்ன, இந்த நோய்க்கான மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை, தடுப்பூசியும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா மருந்து கண்டுபிடிக்கிறனாலும் அந்த பேஷண்ட் சில மாதங்கள் உயிரோடு இருக்கணும், இருந்தா தான் மருந்து போட்டு அது ஒர்க் பண்ணுதான்னு பார்க்க முடியும். அதே மாதிரி வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணனாலும் இதை பத்திய முழுமையான பெத்தோஜெனிசிஸ் அந்த எல்லாமே நமக்கு கிடைச்சா தான் வேக்சின் பண்ண முடியும். இதில் ரெண்டுமே ப்ராப்ளம் என்னன்னா டிசீஸ் வந்தால் ஷார்ட் பீரியட்லேயே டெத் ஆயிருது. அது எவ்வளோன்னா 80-90% எல்லாம் டெத் ஆகிறாங்க. 100 வந்தால் 90 டெத்துங்கிறாங்க. இந்த மாதிரி அதிகமான டெத்து கொடுக்கக்கூடிய டிசீஸ் இதுவரையில் இல்லை. அதாவது விரைவில் ஒரு நாள் தான் இம்யூன் யூஸ்ஃபுல்லாக எல்லா வைரல் டிசீஸுக்கு இருந்து நம்மளை காப்பாற்றுறது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம். அதாவது நோய் தடுப்புக்குன்னே ஒரு இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்கு, அந்த சிஸ்டம் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. அது பாக்டீரியல் டிசீஸோ வைரல் டிசீஸோ ஃபங்கல் டிசீஸோ இம்யூன் சிஸ்டம் தான் பிளேஸ் இம்பார்ட்டன். நம்மளே அறியாமலேயே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. இந்த இம்யூன் சிஸ்டத்துக்கு சில டைம் வேணும். அந்த உள்ள என்ட்ரானோனே அந்த இம்யூன் சிஸ்டம் போய் அந்த வைரஸோட ஆன்டிஜெனை டிடெக்ட் பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகி அப்புறம் அந்த ஆன்டிபாடி ப்ரொடெக்ட் பண்ணி வைரஸ் வந்து நம்மளை காப்பாத்திரும். மருந்து இல்லாத ஏராளமான வைரல் டிசீஸ்க்கு வந்து மருந்துகள் இல்லை. இந்த இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா பாக்டீரியா டிசீஸ்க்கு நம்ம மருந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் வைரல் டிசீஸ்க்கான மருந்துகள் லிமிடெட், ஓன்லி சில வைரஸ்க்கு மட்டும்தான் மருந்துகள் இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தி வைரஸஸ்க்கு வந்து நேரடியாக காப்பாற்றக்கூடிய மருந்துகள் இல்லை. ஸோ ஏராளமான வைரஸ்களுக்கு வந்து நம்ம மருந்து கண்டுபிடிக்கல. ஆனால் அந்த வைரஸ் எல்லாம் ஸ்லோவாக இருக்கும். அந்த நேரத்துக்குள்ள என்னாவது இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சில வைரஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல் இம்யூனிட்டி இம்யூனிட்டி ஏதாவது இம்யூன் சிஸ்டம் தான் நம்மளை இதுவரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த வைரஸ் வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்துக்கு டைம் கொடுக்கறதில்ல, டைம் கொடுக்காம இமீடியட் இம்யூன் சிஸ்டத்தை வந்து அந்த ஆன்டிஜென் ரெகனைஸ் பண்ணியோ அல்லது ஆன்டிபாடி ஃபார்ம் பண்ணியோ கொடுக்காம ஆன்டிபாடி டிடெக்ட் பண்ணுறோம். இப்போவுமே சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை டிடெக்ட் பண்ணுறக்கே வந்து ஐஜிஎம் ஆன்டிபாடி டிடெக்ட் பண்ணி தான் டெஸ்ட்டே கண்டுபிடிக்கிறோம். பிசிஆர் ஐஜிஎம் எல்லாமே டிடெக்ட் பண்ணுறோம். பட் வந்து வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கனால அந்த ரெக்கேர்ட் குவான்டிட்டி ஆஃப் தி ஆன்டிபாடி வந்து ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் போக முடியல. அதனால அதே மாதிரி டயக்னோசிஸும் ப்ராப்ளம். ஏன்னா இதை டயக்னோஸ் பண்ணனா சாதாரணமான லேப்ல பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு கோவையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியிலோ அல்லது வந்து தனியார் கார்பரேட் ஹாஸ்பிட்டலோ எங்கேயுமே இதற்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மெஷினரிஸ் இருக்கு, அந்த மெஷினரிஸ் வந்து மற்ற எல்லா பேஷண்ட் பண்றதோட இவங்க சாம்பிளை வச்சு பண்ண முடியாது. அதை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பயோசேப்டி லெவல் 3-4 எல்லாம் வேணும். அது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. அதை அமைச்சு பண்றதுங்கிறது வந்து ஒரு மிக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒர்க். ஏன்னா இந்த நோயின் தாக்கம் இந்தியாவில் இதுவரைக்கும் இல்லாதனால அதை யாரும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. இந்தியாவில் ரெண்டு இடத்துல தான் அதுக்கான லெபரட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று என்ஐவி புனே, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி புனே, இன்னொன்று டெல்லியில் உள்ள மத்திய அரசின் கீழே எங்கே ஒரு வைரலஜி லெபரட்டரி. இந்த ரெண்டு லேப் மட்டும்தான் ஆத்தரைஸ்ட் லேப்ஸ் இன் இந்தியா. எங்கே நம்ம கலெக்ட் பண்ணாலும், அது கோவையோ சென்னையோ எங்கே கலெக்ட் பண்ணாலும், இந்த சாம்பிள் நம்ம அவங்களுக்கு அனுப்பி தான் டெஸ்ட் பண்ணோம். அங்கே தான் வந்து முழுமையான கண்டெய்ன்மெண்ட் ஃபெசிலிட்டி, அதாவது வந்து அந்த நோய் வெளியே பரவாமல் தடுக்கக்கூடிய, அல்லது அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு அந்த நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் அந்த ரெண்டு சென்டரில் தான் இருக்கு. அதனால அங்கே போய் தான் நம்ம டெஸ்டே பண்ணணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்டோட டெத் எதுனால பார்த்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியூர், கிட்னி ஃபெயிலியூர். ஸோ சாதாரணமான லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணணும்னா கூட நம்ம இங்கே எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியல, அங்கே தான் அனுப்பணுமா அப்படிங்கிறது கொஸ்டினாக இருக்குது. அதனால இந்த வைரஸை பொறுத்தவரையிலும் இது புது வைரஸ் அல்ல, 38 வருஷமாக ஆப்பிரிக்காவில் இருக்குது. ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா எபோலா, மார்பக் அப்படின்னு ரெண்டு வைரஸும் வைரல் ஹெமராஜிக் ஃபீவர்ஸ், அதாவது இந்த ஃபீவர் வந்தால் என்னன்னா சாதாரண ஃபீவர் மாதிரி தான் இருக்கும். ஹை ஒரு மாதிரி கடுமையான ஜுரம், தலைவலி, அப்புறம் தொண்டை வலி இதெல்லாம் இருக்கும். அப்புறம் மசில் பெயின் இருக்கும், ஆல் ஓவர் த பாடி பெயின் இருக்கும். அப்புறம் பேஷண்ட் இதை பார்த்தா சாதாரணமாக ஒரு வைரல் ஃபீவர் நமக்கு எப்பவும் வர்ற மாதிரி தான் வரும். ஆனால் என்ன ஆகும், நீங்கள் அட்மிட் பண்ணணும்னு ஃபியூ டேஸில் வந்து இது டோட்டல் கவுண்ட்டு குறையுது, பிளேட்லெட் கவுண்ட் குறையுது, டெங்கு மாதிரி சில சமயம் வரட்டும், ஆனால் டக்குன்னு லிவர் ஃபெயிலியூர், கிட்னி ஃபெயிலியூர் போயிடும். அதுதான் அதில் ப்ராப்ளம். அது போகும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் ப்ரெசன்டேஷன். இது ஆப்பிரிக்காவில் வந்து 38 வருஷமாக இருக்குது. எப்படி பயப்படக்கூடிய நோய் எல்லாரையும் தீர்த்துட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 38 வருஷத்தில் ஆப்பிரிக்காவோட ஜனத்தொகை என்ன ஆயிருக்கணும். ஆப்பிரிக்கா இன்னும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இது மட்டும் இல்லை, ஏராளமான நோய்கள் இருக்குது, மலேரியா இருக்குது, உலகத்தில் உள்ள எல்லா டிராபிக்கல் டிசீஸஸும் அங்கே தான் இருக்குது, ஆனால் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இது என்ன இந்த வருஷம் ஏன் இந்த பேனிக் வந்துச்சு அப்படின்னா, அவைலபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா இந்த 38 வருஷமாக பார்த்தீங்கன்னா 1,800 பேர் அவ்வளோதான் போயிருப்பாங்க, டெத் ஆயிருக்கும். ஆனால் இந்த தடவை 1,700 பேர் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிக அதிகமான மரணங்கள் வந்ததுனால WHO ஒரு அலர்ட் கொடுத்துருக்கு. இதில் பிகாஸ் ஆஃப் தி டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், அங்கே மற்ற நாடுகளுக்கு போகும்போது ஏர் மூலமாக, அதாவது ஏர் டிரான்ஸ்போர்ட் வரும்போது ஃப்ளைட் மூலமாக ஈஸியாக அங்கே வந்துடுவாங்க. இதுவே வந்து கப்பலில் வர்றாங்க, வேறு ரூட்டில் வர்றாங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ளே அவங்க அந்த குவாரண்டைன் பீரியட் தாண்டி இங்கே வரும்போது தெரிஞ்சிடும். ஃப்ளைட்டில் வரும்போது ஃபியூ ஹவர்ஸில் வந்துடுவாங்க. ஸோ அங்கே இன்ஃபெக்ட் ஆகி இங்கே வந்து இறங்கினாங்கன்னா லைவ் வைரஸோடு வந்துடுவாங்க. அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு பரவிடுமோ அப்படிங்கிறது ஒரு பயம். ஆனால் இதுக்காக தான் இந்தியாவினுடைய எல்லா விமான நிலையங்களிலும் இதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு வருவங்களை எல்லாம் பரிசோதனை செஞ்சு யாராவது சந்தேகப்பட்டால் கூட அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணி வச்சு, ஒரு ஐசோலேட்டட் ரூமில் வச்சு அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னா தான் ஊருக்கு அனுப்புகிறாங்க. அந்தளவு கண்டெய்ன்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஏர்போர்ட்லேயும் வச்சுட்டாங்க. அதனால இதுவரையிலும் இந்தியாவில் எங்கும் ரிப்போர்ட் ஆகல. சென்ற ஆண்டு கூட எபோலா வைரஸ் கேரளாவில் ரிப்போர்ட் ஆச்சுன்னு ஒரு ரூமர் வந்துச்சு. பட் ஆனால் அந்த சாம்பிளில் நம்ம டெல்லிக்கு அனுப்பும்போது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எபோலா சஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவரையில் வந்து எபோலா வைரஸ்னு ஒன்று வரல, நம்ம ஊருக்கு வரல. மீடியாவில் வந்து சொல்கிற மாதிரி அவ்வளோ பயப்படக்கூடிய ஒன்று இல்லை. ஏன்னா இங்கே கூட எங்களது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூட ஒரு 30 பெட்டோட ஒரு ஸ்பெஷல் வார்டு ஒன்று ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம், வந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனால் இதுவரையில் ஒன்றும் ரிப்போர்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து இதை பற்றி இமீடியட்டாக இப்போ நம்ம எதுவுமே பயப்பட தேவையில்லை. சப்போஸ் ஒரு வேளை அப்படி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய முக்கியமான பாயிண்ட். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ் வந்து பேஷண்ட் இருமுறதுனாலேயோ மூச்சு காத்துனாலேயோ சாதாரணமாக வர்றதில்லை. முன்னா ஸ்வைன் ஃப்ளூன்னு ஒரு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏர்லேயே பரவும். அதனால தான் அந்த பேஷண்ட் எல்லாம் முகமூடி போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. எங்கே போனாலும் முகமூடி போட்டு போக சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். வீட்டில் இருக்கும்போது முகமூடி போட்டுக்குங்க அப்படின்னா ஏரில் பரவும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஈஸியாக வரும். இது ஏரில் பரவாது, அதனால இது அந்த மாதிரியான ஆபத்தான நோய் அல்ல. நம்பர் 2 வந்து கொசு மூலமோ மூட்டைப்பூச்சி மூலமோ பரவாது. ஸோ அந்த மாதிரியும் பரவாது. ஒன்லி வந்து க்ளோஸ் கான்டாக்ட், பேஷண்ட்டோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ளோஸ் கான்டாக்ட்னா யார், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவர் கூட போவாங்க, தொட்டு பேசுவாங்க, அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணும்போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வரும்னா, அவருடைய பாடி ஃப்ளூயிட்ஸ் அதாவது பிளட் மூலமாக வரலாம், அவருடைய வேர்வை மூலமாக வரலாம், ஸ்பூட்டம் சளி மூலமாக வரலாம், யூரின் மூலமாக வரலாம், சிறுநீர் மூலமாக வரலாம், மலம் சிறுநீர் மலம் வேர்வை எச்சில் பிளட். இதில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ பிளட் கான்டாக்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க பிளட் ஒன்லி லெபரட்டரிஸ் தான் பிளட் எடுப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் தான் எடுப்பாங்க. ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து யூரின் மலம் சளி வேர்வை இந்த 4 மூலமாக தான் வரலாம். இது எப்படி வரும், பேஷண்ட் திடீர்னு அவர் ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருப்பார், அப்புறம் மூக்கு சிந்துவார், அப்புறம் அந்த துணி அங்கே இருக்குது நீங்கள் எடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நீ படுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்புறம் திருப்பி அவர் யூரின் போயிட்டு வந்தார், நீங்கள் சப்போஸ் பெட் ரிட்டனாக இருக்காருனா அந்த யூரின் கண்டெய்னர் யாராவது ஹெல்ப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. மோஷன் போகும்போது ஹெல்ப் பண்ண போகும். இது வந்து யாருக்கு பண்ணாலும் அந்த மாதிரி க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கிறவங்க இந்த 4 விதமான பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து தொடும்போது வரலாம். ஸோ இதுல இருந்து ஈஸியா நம்ம காப்பாத்திக்கலாம். அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஹேண்டில் பண்ணிட்டு வந்து படுக்க வச்சுட்டு நீங்க போய் சோப் போட்டு கையை கழுவிக்கணும். எனி சோப், எனி திங், அதாவது ஒரு ஆன்டிசெப்டிக் சோப் ஒன்று போட்டு, பட் இப்படி சும்மா இப்படி இப்படின்னு கழுவக்கூடாது. நல்லா ஒரு மினிமம் ஒரு 30 seconds நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த சோப் போட்டு நுர வர மாதிரி எல்லா விரல்களும், அந்த விரல் இடுக்குகளும், பெரு விரல், அந்த மணிக்கட்டு வரைக்கும் நீங்க ரெண்டா சோப் போட்டு கை கழுவிட்டீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ அதே மாதிரி ஒரு பொது இடத்துக்கு போயிட்டு வர்றீங்க, பஸ்ல போயிட்டு வர்றீங்க, சினிமா தியேட்டருக்கு போறீங்க, எங்காவது கூட்டமா மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறீங்கன்னா, அங்க யாராவது ஒருத்தர் இந்த நோய் தாக்கம் வந்தவர் வந்திருந்தாருன்னா, அவர் வந்து ஏதாவது மூக்க சிந்திட்டு இல்ல யூரின் போயிட்டு அதே கையில வந்து அந்த பஸ் ஹேண்டில் பிடிக்கலாம். இல்ல நீங்க போற போது சினிமா தியேட்டர் டாய்லெட்ல இருக்கக்கூடிய அந்த டோர் ஹேண்டில் பிடிச்சி திறந்துட்டு அவர் போவாரு, நீங்களும் போய் திறந்துட்டு போவீங்க. ஸோ அப்ப உங்க கையில அந்த வைரஸ் ஒட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பொது இடங்களுக்கு போகும்போது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், எபோலா இருக்குன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, நீங்க எங்க வெளியே போயிட்டு வந்தாலும், அது சினிமாவாக இருக்கலாம், இல்லை பஸ்ஸில் எங்காவது போயிட்டு வரலாம், அல்லது ஒரு கோயிலுக்காக இருக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், யார் வராங்கன்னு தெரியாது. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே அதே மாதிரி கை கால் கழுவிட்டு உள்ளே போகணும், சோப் போட்டு அடிக்கடி கை கழுவிக்கணும். இந்த ரெண்டும் பண்ணாலே அந்த நோய் நமக்கு வராமல் தடுத்துடலாம். ஏரில் வராது. ஸோ ஒரு சினிமா கூட உட்காந்து ஒருத்தர் பார்க்குறதுனால வராது. ஏரில் வர ஒரே வாய்ப்பு தும்மல். அவர் ஒரு விக்ரஸாக ஒரு தும்மல் போட்டார்னா சில சமயம் அந்த ட்ராப்லெட் மூலமாக அந்த வைரஸ் வரலாம். ஸோ தும்மல் போட்டு யாராவது தும்மல் போட்டால் நீங்கள் டக்குன்னு திரும்பிக்கணும், இல்லையா ஒரு கட்சி வச்சு உங்கள் முகம் போத்திக்கணும். ஸோ சாதாரணமாக இந்த அடிக்கடி கைகள் வர்றது ஒன்று தான் எபோலா வைரஸ் வராம தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு முறை. இது வேற எந்த விதமான ஸ்பெஷல் எதுவும் தேவையில்லை. இதுக்கு வேக்சின் கிடையாது. யாராவது இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு வேக்சின் போடுறேன்னு ஒரு டுபாக்கு ஒரு வேக்சின் பேர் வச்சுட்டு பிசினஸ் கிளம்பிடுவாங்க. அதெல்லாம் நீங்க நம்ப கூடாது. அரசு அனுமதி பெற்றிருக்கிறார்களா, அரசு ரெகனைஸ் பண்ணிருக்கா, மீடியால வந்து அரசு அதை பத்தி செய்தி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வேக்சின் கண்டுபிடிச்சா. ஏன்னா உலகம் பூரா அந்த வேக்சின் இல்ல, ஆனா நம்ம ஊர்ல திடீர்னு ஒரு நாள் வேக்சின் யாராவது போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அது நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்கணும். யாராவது சொல்றாங்கன்னு உடனே கூட்டம் கூட போய் கியூல்னு போடக்கூடாது. வேக்சின்ங்கிறது உண்மையாவே அப்ரூவ்ட் வேக்சினா அப்படின்னு சொல்லி பார்த்து போடணும். அதே மாதிரி மெடிசின் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு மட்டும் இல்லை, உலகம் பூரா இதுக்கு எல்லாருமே நடுங்கிட்டு தான் இருக்காங்க. பட் கோவையை பொறுத்த வரையிலும் அந்த நோயின் தாக்கம் இது வரைக்கும் இல்லை. ஸோ அதனால இதை பற்றி நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டியதோ ஒன்றுமே இல்லை. வந்துச்சுன்னா கைகளை சோப் வச்சுக்கோங்க, கைகளை ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேஷண்ட்டு கூட பேசிட்டு இருந்தாலும் இது வந்தாலும் வந்தோடனே கைகள் விட்டியும் சோப் போட்டு கைகள் விட்டியும் வேறு எந்த ரூட்லையும் போகாது. ஏன்னா பேஷண்ட்டோட வேறு எந்த வித நீங்கள் அவங்களுக்கு ஒன்லி யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் ஒன்லி ஃபிசிக்கல் ஹெல்ப். ட்ரான்ஸ்மிஷன் ஆல்சோ ஃபிசிக்கல் ஹெல்ப் தான். க்ளோஸ் கான்டாக்ட் மட்டும்தான் இது இன்ஃபெக்ட் ஆகும். வேற எந்த ரூட்லயும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வந்து அது ஈஸியா நீங்க சோப்பு போட்டு கைகள் வர்றதன் மூலமா இந்த நோய் வராமல் ஈஸியா தடுத்துடலாம்.
அருமையான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். அதாவது கோயம்புத்தூர்ல முதல்ல இந்த தொற்று இல்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டீங்க. அப்புறம் இத பேர சொல்லி வந்து மாத்திரைகள் மருந்துகள் விற்பனையானா அதையும் நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கீங்க. முக்கியமா சுகாதாரம், சோப்பை போட்டு கழுவணும், வெளியே போயிட்டு இருந்தா சோப்பு போட்டு கழுவணும், வீட்டுல யாருக்கா சுகமே இல்ல இல்ல அவங்களை நம்ம வந்து அட்டன் பண்றோம் அப்படின்னா சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறீங்க. இந்த முறையை பின்பற்றினாலே நம்ம அநேக தொற்றுகள்ல இருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க டாக்டர். கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம் மேடம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே ராஜேந்திரன் அவர்கள். ¶¶